சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை June 12, 2022. தலைப்ப கடவுள் மனிதனை காப்பவர். கோல்டன் உரை. சங்கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். தேவனே, எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாயிருக்கிறது. தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்து ஏசாயா. கர்த்தர் தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவரிடம் கூறுகிறார், நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஆதியாகமம். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய இசாக்கோடே சுதந்திரவாளியாயிருப்பதில்லை என்றான். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தது. அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிலிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செட்டியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். சங்கீதம். எனக்கு உத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசை வரும். உன் காலை தள்ளாடவிட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பாற்றுவார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றைக்கும் காப்பார். சாமுவேல். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் ஆறு முழமும் ஒரு ஜானுமாம். பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது சவுலை நோக்கி, இவனிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டி கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றிலிருக்கிற ஜந்து கூழாங்கல்லுகளை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்கு புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. சங்கீதம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பைபிளின் மைய உண்மை உடல் சக்தியை விட ஆன்மீகத்தின் மென்மை. என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்க கூடாது. யாத்திராகமம் 20:3. முதல் கட்டளை எனக்கு மிகவும் பிடித்த வாசகம். இது கிறிஸ்தவ அறிவியலை நிரூபிக்கிறது. இது கடவுள், ஆன்மா, மனம் ஆகிய மூன்றின் ஒற்றுமையை புகுத்துகிறது. நித்திய நன்மையான கடவுளை தவிர மனிதனுக்கு வேறு எந்த ஆவியோ அல்லது மனமோ இருக்காது. மேலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம் இருக்கும் என்பதை இது குறிக்கிறது. முதல் கட்டளையின் தெய்வீக கோட்பாடு மனிதன் ஆரோக்கியம், புனிதம், நித்திய வாழ்வு ஆகியவற்றை காட்டும் அறிவியலை அடிப்படையாக கொண்டது. உண்மையான மனிதனின் ஒவ்வொரு செயல்பாடும் தெய்வீக மனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. மனிதனை உருவாக்கிய தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. உண்மையில் இருப்பதெல்லாம் தெய்வீக மனமும் அதன் யோசனையும் மட்டுமே. இந்த மனதில் முழு உயிரினமும் இணக்கமாகவும் நித்தியமாகவும் காணப்படுகிறது. நேரான மற்றும் குறுகிய வழி இந்த உண்மையை பார்ப்பதும் ஒப்புக்கொள்வதும் இந்த சக்திக்கு அடிபணிவதும் சத்தியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்றுவதும் ஆகும். கடவுள் என்பது உயிர் அல்லது புத்திசாலித்தனம். இது விலங்குகள் மற்றும் மனிதர்களின் தனித்துவத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கி பாதுகாக்கிறது. கடவுள் வரையறுக்கப்பட்டவராக ஆக முடியாதது. மேலும் பொருள் வரம்புகளுக்குள் மட்டுப்படுத்தப்பட முடியாதது. ஒரே ஒரு வழி உள்ளது, அதாவது கடவுள் மற்றும் அவரது யோசனை. இது ஆன்மீகத்திற்கு வழிவகுக்கிறது. உடலின் விஞ்ஞான அரசாங்கம் தெய்வீக மனதின் மூலம் அடையப்பட வேண்டும். வேறு எந்த வகையிலும் உடலின் மீது கட்டுப்பாட்டை பெறுவது சாத்தியமில்லை. இந்த அடிப்படை புள்ளியில் பயமுறுத்தும் பழமைவாதம் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. உண்மையின் மீது தீவிர நம்பிக்கை வைப்பதன் மூலம் மட்டுமே அறிவியல் குணப்படுத்தும் சக்தியை உணர முடியும். மனிதனுக்கு வேறு சட்டங்கள் இருக்கவும் தெய்வீக மனதை தவிர மற்ற சக்திகளை அங்கீகரிக்கவும் கற்றுக் கொடுக்கும் அனைத்தும் கிறிஸ்தவத்திற்கு எதிரானது. ஒரு விஷமருந்து செய்யும் நன்மை தீமையாகும். ஏனென்றால் அது மனிதனின் கடவுள் நம்பிக்கையையும் சர்வ வல்லமையுள்ள மனதையும் கொள்ளையடிக்கிறது. மேலும் நம்பிக்கையின்படி மனித அமைப்பை விஷமாக்குகிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் மன செயலின் அடிப்பகுதிக்கு சென்று தெய்வீக மனதின் வெளிப்பாடாக அனைத்து தெய்வீக செயல்களின் சரியான தன்மையை குறிக்கும் தத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. அதன் விளைவாக எதிர் செயலின் தவறான தன்மை, தீமை, அமானுஷ்யம், அயோக்கியத்தனம், மெஸ்மரிசம், விலங்கு காந்தவியல், ஹிப்னாட்டிசம், எங்கள் எஜமானர் பிசாசுகளை தீமைகளை துரத்தினார் மற்றும் நோயாளிகளை குணப்படுத்தினார். அவரை பின்பற்றுபவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். அவர்கள் பயத்தையும் எல்லா தீமைகளையும் தம்மிடமிருந்தும் மற்றவர்களிடமிருந்தும் வெளியேற்றி நோயாளிகளை குணப்படுத்துகிறார்கள். மனிதன் கடவுளால் ஆளப்படும் போதெல்லாம் கடவுள் மனிதர் மூலம் நோயாளிகளை குணப்படுத்துவார். 19 நூற்றாண்டுகளுக்கு முன்பு செய்ததை போலவே இப்போதும் உண்மை தவறை வெளியேற்றுகிறது. எல்லா உண்மையும் புரியவில்லை, எனவே அதன் குணப்படுத்தும் சக்தி முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. நோய் என்பது உண்மையாகவோ அல்லது சத்தியத்தின் கருத்தாகவோ இருந்தால் நீங்கள் நோயை அழிக்க முடியாது. மேலும் முயற்சி செய்வது அபத்தமானது. சாத்தான் கட்டியிருக்கிறான் என்று நோயுற்றவர்களை பற்றி பேசும்போது நம் குருவானவர் செய்தது போல் நோயையும் பிழையையும் வகைப்படுத்தி சிறையை திறக்கும் சக்தியான மனித நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படும் சத்தியத்தின் உயிர் கொடுக்கும் சக்தியில் பிழைக்கான இறையாண்மையான மாற்று மருந்தை கண்டறியவும் பிணைக்கப்பட்டுள்ளவற்றுக்கான கதவுகள் மற்றும் சிறை பிடிக்கப்பட்டவர்களை உடல் ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் விடுவிக்கிறது. நோய் அல்லது பாவத்தின் மாயை உங்களை தூண்டும் போது கடவுளையும் அவருடைய யோசனையையும் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தனையில் அவருடைய சாயலை தவிர வேறெதையும் அனுமதிக்காதீர்கள். பயமோ சந்தேகமோ உங்கள் தெளிவான உணர்வு மற்றும் அமைதியான நம்பிக்கையை மறைக்க வேண்டாம். வாழ்க்கையின் இணக்கமான வாழ்க்கை நித்தியமாக இருப்பதை போல வாழ்க்கையில் இல்லாத எந்த வலிமிகுந்த உணர்வையும் அல்லது நம்பிக்கையையும் அளிக்க முடியும். கிறிஸ்துவர் அறிவியல் உடல் உணர்வுக்கு பதிலாக இருப்பது பற்றிய உங்கள் புரிதலை ஆதரிக்கட்டும். மேலும் இந்த புரிதல் பிழையை சத்தியத்துடன் மாற்றும், இறப்பை அழியாத தன்மையுடன் மாற்றும், மற்றும் அமைதியின்மையை நல்லிணக்கத்துடன் மாற்றும். ஆன்மீக உணர்வானது இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துகிறது. கடவுளை தவிர வேறெதையும் சார்ந்திருப்பதை அழித்து செயலிலும் உண்மையிலும் மனிதனை படைத்தவரின் உருவமாக ஆக்குகிறது. இயற்பியலில் உள்ள உலகளாவிய நம்பிக்கையானது கிறிஸ்தவ மெட்டாபிசிக்ஸின் உயர் மற்றும் வலிமையான உண்மைகளுக்கு எதிராக எடை போடுகிறது. இந்த தவறான பொது நம்பிக்கை மருத்துவத்தை நிலைநிறுத்துகிறது மற்றும் அனைத்து மருத்துவ முடிவுகளையும் உருவாக்குகிறது. இது கிறிஸ்தவ அறிவியலுக்கு எதிராக செயல்படுகிறது. மேலும் இந்த அறிவியலின் பக்கம் உள்ள சக்தியின் சதவீதம் ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு பிரபலமான நம்பிக்கையின் சக்தியை விட அதிகமாக இருக்க வேண்டும். மனித மனம் பொருளின் முரண்பாடுகள் மற்றும் சதையின் தீமைகளை ஈடு செய்ய மிகவும் சக்தி வாய்ந்ததாக செயல்படுகிறது. அது பொருள் அல்லது மாம்ச அளவில் குறைந்த எடையையும் ஆன்மீக அளவில் அதிக எடையையும் வைக்கிறது. பௌத்திக வாழ்க்கையின் நம்பிக்கை மற்றும் கனவில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது. தெய்வீக வாழ்க்கை ஆன்மீக புரிதல் மற்றும் முழு பூமியின் மீது மனிதனின் ஆதிக்கத்தின் உணர்வையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழையை வெளியேற்றி நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. மேலும் அதை கொண்டு நீங்கள் அதிகாரம் உள்ளவராக பேசலாம். இரட்சிப்பு வாழ்க்கை, உண்மை, அன்பு ஆகியவை அனைத்தையும் விட உயர்ந்தவையாக விளங்கி நிரூபித்தன. பாவம், நோய் மற்றும் மரணம் அழிக்கப்பட்டது. தீமை மேலானது அல்ல, நல்லது உதவியட்டது அல்ல. பின்வரும் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை மங்கலாக இருந்தாலும் தெய்வத்தின் உடலியல் உணர்வை உடலற்ற அல்லது ஆன்மீக உணர்வை மாற்றியமைப்பதன் மூலம் வேதத்தின் மீது கிறிஸ்தவ விஞ்ஞானம் வீசும் ஒளியை காட்டுகிறது. சங்கீதம் 23. தெய்வீக அன்பு என் மேய்ப்பன் நான் விரும்பவில்லை. அன்பு என்னை பசுமையான மேய்ச்சல் நிலங்களில் படுக்க வைக்கிறது. அன்பு அமைதியான தண்ணீருக்கு அருகில் என்னை அழைத்துச் செல்கிறது. அன்பு என் ஆத்மாவை ஆன்மீக உணர்வு மீட்டெடுக்கிறது. அன்பு அவருடைய நாமத்தி நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் வழிநடத்துகிறது. ஆம், நான் மரணத்தின் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எந்த தீமைக்கும் அஞ்ச மாட்டேன், ஏனெனில் அன்பு என்னோடு இருக்கிறது. காத்தலின் தடியும் என்னை ஆறுதல் படுத்துகின்றன. என் சத்துருக்களுக்கு முன்பாக அன்பு எனக்கு முன்பாக ஒரு மேஜையை ஆயத்தப்படுத்துகிறது. அன்பு என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறது. என் கோப்பை முடிந்துவிட்டது. நிச்சயமாக நன்மையும் கருணையும் என் வாழ்நாளெல்லாம் என்னை தொடரும். நான் என்றென்றும் அன்பு வீட்டில் உணர்வு வசிப்பேன். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனித குலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.